புத்தகம் 1, அத்தியாயம் 6, அபூர்வ விதைகள். லெட்டரை எடுத்த கீதாவுக்கு ஒரே வியப்பு. இந்த நேரத்தில் அதுவும் அருணுக்கு ஒரு கடிதம் வைத்திருப்பது யாராக இருக்கும்? வீட்டுக்குள் வந்து கடிதத்தை பிரித்தார். அதனோடு ஒரு சின்ன பாக்கெட்டில் இரு விதைகள் இருப்பதை பார்த்தார். ஒன்றும் புரியாமல் மெதுவாக அமர்ந்து அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார்.
பிரியமுள்ள அருணுக்கு, நான் உன்னுடைய செல்ல நாய்க்குட்டி பற்றி அறிந்தேன். உனது செல்லம் இன்னும் சில நாட்களே உயிர் வாழ உள்ளது என்றும் அறிந்தேன். அதனால் அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இந்த கடிதத்தோடு உள்ளே ஒரு பாக்கெட்டில் இரு விதைகள் உள்ளன. அவை மிக அபூர்வமானவை. அபூர்வ மூலிகை என்று கிழக்கு ஆசிய பழங்குடி மக்கள் உபயோகிக்கும் ஒரு வித செடியின் விதை. இந்த விதையை நட்டால் அதிலிருந்து ஒரு சின்ன செடி வரும். அந்த செடியில் ஒரு சின்ன பழம் வரும். அந்த பழத்தின் சாற்றை கொடுத்தால் உனது செல்ல நாய் பிழைத்து கொள்ளும். இது உண்மை. உனது
செல்ல நாய் பிழைப்பதற்கு இதுவே தற்போது ஒரே வாய்ப்பு. மேற்கொண்டு கவனமாக படிக்கவும். இந்த விதைகள் மிக அபூர்வமானவை. இது என்னிடம் உள்ள கடைசி விதைகள், வீணாக்கி விடாதே. விதையை வளமான மண்ணில் நட வேண்டும். நட்ட மறுநாளே செடி முளைத்து அதிலிருந்து ஒரு சின்ன பழம் வரும். அந்த பழத்தை 24 மணி நேரத்திற்குள் பறிக்காவிட்டால் அது வீணாகிவிடும். செடி வருடத்திற்கு ஒரு முறைதான் பழம் கொடுக்கும். அதனால் மிகவும் வேகமாக செயல்பட வேண்டும். இந்த விதையை பற்றி ஹோர்ஷியானா அதிபர் டேவிட்டிடம் எந்த காரணத்தை கொண்டும் சொல்லிவிடாதே. இதை உன்னிடமிருந்து பிடுங்க. எது வேண்டுமானாலும் செய்வான் அவன். உன் அம்மா தவிர யாரிடமும் இதை பற்றி சொல்லாதே. உன் அம்மாவிற்கு இந்த விதையை பற்றி நன்றாக தெரியும். வேகமாக செயல்படு. உனது
செல்ல நாய் நலமடைய எனது பிரார்த்தனைகள்.
அவ்வளவு தான் அதில் எழுதியிருந்தது. வேறொன்றும் இல்லை. படித்து முடித்த கீதாவுக்கு வியப்பு கலந்த பயம் வந்தது. அவர் அந்த விதையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் வேலை பார்க்கும் நிறுவனமான ஹோர்ஷியானாவில் அந்த விதையை பயோ இன்ஜினியரிங் செய்வதற்கு பல வருஷமாக முயன்று வருகிறார்கள். அந்த விதைக்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டார்கள் என பயந்தார். அந்த விதைதான் பக்ரோவை பிழைக்க வைக்க ஒரு வகை வழி என்றால் என்ன செய்வது என்று விழித்தார். அதற்குள் ஏதோ வேலையாக அங்க வந்த ரமேஷ் அந்த கடிதத்தை கீதாவிடமிருந்து வாங்கி படித்தார். எதேச்சியாக அங்கே வந்த அருண் அம்மா அப்பாவை பார்த்தவுடன் ஒரு ஆர்வம் வந்து அப்பா படிக்கும் கடிதத்தை பற்றி கேட்டான். ரமேஷ் ஆழ்ந்து படித்து கொண்டிருந்தார். அதற்குள் கீதா படபடவென விஷயத்தை கூறினார். அருணின் முகத்தில் ஒரு உற்சாகம் பிறந்தது.
அம்மா, பக்ரு பிழைக்க வழி இருக்கா? வா, இப்பவே இந்த விதையை நடலாம்.
அருண், கொஞ்சம் பொறுமையா இருப்பா.
அருணுக்கு ஒரே கோபம் கோபமாக வந்தது. ஏன் ஒன்றும் புரியாமல் இப்படி சொல்கிறார் என குழப்பினான். ரமேஷ் கீதாவை தனியே அழைத்து மெல்லிய குரலில் அருணின் காதில் விழாமல் ஏதோ பேசினார். அருணுக்கு இன்னும் கோபம் வந்தது.
அப்பா, பக்ருவனை காப்பாத்தியே தீய போறேன்.
விதையை கீதாவிடம் இருந்து பிடுங்க முயன்றான் அருண்.
அருண், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. வாங்கம்மா, நம்ம வீட்டு பின்னாடி போய் இப்பவே இதை நடலாம்.
அருண் கீதாவை தர தரவென்று இழுத்தான். அருணின் பிடிவாதம் பார்த்து அப்பா தயக்கத்தோடு பேச ஆரம்பித்தார். அருண், நம்ம ஊரில் ஹோர்ஷியானாவின் அனுமதி இல்லாமல் எதையும் பண்ண முடியாதுப்பா. இந்த ஊரில் செடி மரம் போன்ற எல்லாமும் ஹோர்ஷியானா மட்டும்தான் வளர்க்க முடியும். நாம் பண்ணணும்னா அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும். அருணுக்கு எல்லாமே புதிராக இருந்தது. கீதா மெதுவாக ஹோர்ஷியானா பற்றி அருணுக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஹோர்ஷியானா எர்தாம்டன் நகரில் உள்ள அனைத்து விதமான மரம் செடி கொடிகளை தன் வசம் வைத்திருந்தது. அது மட்டுமல்ல, எல்லா விளை நிலங்களையும் தன் வசம் வைத்திருந்தது. ஒரு சிறு விதை கூட யாரும் நட முடியாதபடி ஒரு கட்டுப்பாட்டை விதைத்திருந்தது. அம்மா சொல்ல சொல்ல அருணுக்கு புரிந்தது.
அம்மா, ஹோர்ஷியானா அனுமதி கொடுக்கலன்னா நாம் என்னம்மா பண்ணுறது? பக்ரு பிழைக்க மாட்டானே.
கீதாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை.
நான் வந்து ஹோர்ஷியானா அதிபர்கிட்ட கேட்டால் அவர் அனுமதி கொடுப்பார் அம்மா.
ஹோர்ஷியானா அனுமதி கொடுப்பது ஒரு புறம். மறுபுறம் ஹோர்ஷியானா இந்த விதையை பற்றி தெரிந்து கொண்டால் அதை திருட முயல்வது. கீதா ரொம்ப குழம்பி போனார். பக்ரோவின் நலம் தற்போது அந்த விதையை நம்பித்தான் இருந்தது.
அம்மா, நாளைக்கு நான் உன் கூட வந்து ஓனர்கிட்ட பேச போகிறேன்.
அருண், இது பெரியவங்க விஷயம், இதில் தலையிடாத.
அப்பாவின் குரலில் எரிச்சல் இருந்தது. கீதா ரமேஷை உள்ளே போக சொல்லிவிட்டு அருண் சொன்னது பற்றி யோசித்தார். அவருக்கு அருண் சொன்னது நியாயமாகப்பட்டது. பக்குரு பிழைப்பதற்கு ஒரே வழிதான் என்றால் ஏன் அருண் சொல்வதை முயற்சிக்கக்கூடாது?
சரி அருண், நீ சொன்னபடியே பண்ணலாம். நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்து என் கூட வா, ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கலாம். பக்ரு, நான் உன்னை காப்பாத்தியே தீர்வேன்.
அருண் படுக்கப் போகும் முன் பக்ருவை அணைத்து வீர முழக்கம் செய்தான். அருண் ஹோர்ஷியானா அதிபர் கிட்ட போய் விதையை பற்றி பேச போகிறானான்றதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போமா?